கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்குமுள்ள மாபெரும் போரின் தரிசனம். 1858 மார்ச் மாதம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானத்தில் வட அமெரிக்காவின் கீழ்ப்பகுதியின் கிராமப் பள்ளிக்கூடம் ஒன்றில் சபையார் ஓர் ஆராதனைக்காக கூடியிருந்தனர். இளைஞன் ஒருவனின் அடக்க ஆராதனையை எல்டர் ஜேம்ஸ் உவைட் நடத்தினார். அவர் பேசி முடிந்ததும் உவைட் அம்மையார் துக்கத்தில் மூழ்கியிருப்பவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் பேச விரும்பினர். அவர் எழுந்து இரண்டொரு நிமிஷம் பேசிவிட்டு அமைதியாய் நின்றனர். அடுத்தபடியாக அவர் என்ன பேசப்போகிறார் என்று ஆவலோடு அவரை பார்த்து கொண்டே இருந்தனர். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை, என் மகிமை என்று 3 தடவை அம்மையார் மென்மேலும் அழுத்தமாய் கூறியதைக் கேட்டு அங்கிருந்தவர் சிறிது வியப்பு அடைந்தனர். அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அம்மையாருக்கு அளிக்கப்படும் தரிசனங்களைப் பற்றி எல்டர் ஜேம்ஸ் உவைட் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு விளக்கிக் கூறினார். 17வது வயது முதல் அவர்களுக்கு தரிசனம் கிடைத்து வந்தது. தரிசனம் காணும்பொழுது அவர் கண்கள் திறந்திருந்த போதிலும் நெடுந்தொலைவிலுள்ள ஏதோ ஒரு பொருளை கூர்ந்து கவனிப்பது போல் தோன்றும். தரிசனம் முடியும் வரை தம் அண்டையிலும் தம்மைச் சுற்றிலும் நடப்பவை ஒன்றும் அவருக்கு தெரியாது. அவர் தரிசனம் காண்பதற்குச் சான்றாக தேவன் அருளும் வார்த்தைகளைக் கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தைக் கண்டு தாழவிழும்போது கண்திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்ற வசனங்களை 8:24-4:16 எடுத்துக் காட்டினார். தானியேல் தீர்க்க தரிசனம் கண்டபோது உண்டான அனுபவத்தையும் அம்மையாரின் அனுபவத்தையும் ஒப்பிட்டுக் காட்டினார். இனி என்னில் பெலனில்லை, என்னில் மூச்சுமில்லை. தானியேல் 10:17. அம்மையார் தரிசனம் காணும் பொழுது மூச்சு விடுவதில்லை. அங்கு இருந்தவர்களிடம் அதைச் சோதித்துப் பார்க்கும்படி எல்டர் ஜேம்ஸ் உவைட் கேட்டுக்கொண்டார். தரிசன வேளையில் அம்மையாரைச் சோதிக்க விரும்பும் எவரையும் அவர் தடுப்பதில்லை. மருத்துவர் ஒருவர் உதவியுடன் அவரைச் சோதிப்பது அவருக்கு மிகவும் விருப்பம். அங்கு கூடியிருந்தவர்களில் அவரைச் சோதிக்க விரும்பிய சிலர் நெருங்கி கவனித்தார்கள். அவர் மூச்சு விடவில்லை. இருதயத் துடிப்பு ஒழுங்காக இருந்தது. கன்னங்கள் இயற்கை நிறம் மாறாமல் இருந்தன. ஒரு கண்ணாடி கொண்டு வந்து மூக்கின் நேராகப் பிடித்தனர். ஈர ஆவிபடியவில்லை. மெழுகுவர்த்தி கொளுத்தி மூக்கருகில் காட்டினர். மெழுகுவர்த்தி சுவாலை சிறிதும் அசையவில்லை. அவர் சுவாசிக்கவில்லை என்று மக்கள் அறிந்து கொண்டனர். அவர் அந்த அறையில் அங்குமிங்கும் உலாவினார். தரிசனத்தின் போது வெளிப்படுத்தப்பட்டனவற்றின் கருத்துக்களை காட்டும் வியப்பு சொற்கள் இடையிடையே வெளிப்பட்டன. காட்சிக்கேற்றவாறு கரங்கள் பொருத்தமாக அசைந்தன. தானியேலைப் போல் தம் பலம் இழந்து உன்னத பலத்தை அடைந்தார். தானியேல் 10:7-8:18-19. இக்காட்சி 2 மணி நேரம் நீடித்தது. இந்த 2 மணி நேரத்திற்கு இடையே 1 தடவையாவது அம்மையார் சுவாசித்ததில்லை. காட்சி முடிந்ததும் ஆழ்ந்த மூச்சு வாங்கினார். சுமாராக 1 நிமிஷத்துக்குப் பின் அவ்வாறே மூச்சு வாங்கினார். பின் சாதாரணமாய் சுவாசிக்க ஆரம்பித்தார். சுற்றிலும் நடப்பவைகளைப் பற்றிய உணர்ச்சி உண்டாயிற்று. திருமதி மார்த்தாள் அமதான் என்பவர் உவைட் அம்மையார் தரிசனம் கண்ட பல தடவைகளில் அவரோடு இருந்ததுண்டு. அவர் கண்ட தரிசனங்களைப் பற்றி அவர் கூறுகின்றார். அவர் தரிசனம் காணும்போது அவர் கண்கள் திறந்திருக்கும். அவர்களுக்கு மூச்சு இராது. சில வேளைகளில் தாம் காணும் காட்சிக்கு இசைவாக அவருடைய தோளும் கையும் பொருத்தமாக அசையும். ஆனால் மற்றவர் எவரும் அந்த வேளையில் அவர் புயத்தையோ கையையோ ஒரு சிறிதேனும் அசைக்க முடியாது. சில வேளைகளில் பரத்தைப் பற்றியோ இகத்தைப் பற்றியோ தாம் காணும் தரிசனத்தை தனி பதங்களாலும் வாக்கியங்களாலும் தம்மை சூழ்ந்திருப்பவர்கள் அறியும்படியாக வெளியிடுவார். அவர் தரிசனம் காண ஆரம்பிக்கும் பொழுது மகிமை என்ற வார்த்தை முதலில் வெளிப்படும். அக்குரல் பக்கத்தில் கேட்பது போல் தோன்றும். பின்னது நெடுந்தொலைவில் கேட்பது போல் தோன்றும். சில சமயங்களில் இது திரும்பத் திரும்ப நிகழும். தரிசனம் காணும்போது அவர் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அச்சமோ கிளர்ச்சியோ உண்டாவதில்லை. அப்பொழுது அவ்விடத்தில் அமைதியும் பயபக்தியும் நிலவி நிலவி நிற்கும். தரிசனம் முடிவடையும்போது பரலோக ஒளி மறையும். திரும்பவும் பூவுலகிற்கு வருவதாக அவருக்குத் தோன்றும். இருள் என்று கூறிக்கொண்டே ஆழ்ந்த மூச்சு வாங்குவார். மிகவும் களைப்பும் பலவீனமும் அடைந்திருப்பார். பள்ளிக்கூட கட்டிடத்தில் உண்டான 2 மணி நேர தரிசனத்தை மீண்டும் கவனிப்போம். கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் நீண்ட காலம் நடந்து வருகின்ற பெரும் போராட்டத்தை பற்றி 10 வருஷங்களுக்கு முன் நான் கண்ட அந்த காட்சி திரும்பவும் எனக்கு தோன்றி அக்காட்சியை எழுதி வைக்க வேண்டுமென்றும் எனக்கு கட்டளை பிறந்தது. ஆரம்ப காலம் முதல் நடந்தவை யாவும் தம் கண்முன் நிகழ்வது போல் அவர் கண்டார். அவர் பரலோகத்தில் இருந்தார். அங்கே பாவம் உற்பத்தியானதும் லூசிபர் அங்கிருந்து தள்ளப்பட்டதும் உலகம் உண்டாக்கப்பட்டதும் ஆதி பெற்றோர் ஏதேனில் வாழ்ந்ததும் சர்ப்பத்தின் வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து சோதனையில் விழுந்ததும் ஏதேனிலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டதும் முதலிய வேத சரித்திர நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் அவர் கண்முன்னே கடந்து போயின. முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அடைந்த அனுபவங்களையும் நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவரது பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் முதலியவற்றையும் அவர் பரத்துக்குச் சென்றதையும் அங்கு பிரதான ஆசாரியனாக இருந்து நமக்காகச் செய்யும் வேலை முதலியவைகளையும் கண்கூடாகக் கண்டார். சுவிசேஷத்தை எங்கும் பரப்புகிறதற்காக சீஷர்கள் செய்த முயற்சிகளைக் கண்டார். எவ்வளவு துரிதமாக மார்க்க துரோகமும் ரோகமும் இருண்ட காலமும் தொடர்ந்ததும் சீர்திருத்தவாதிகள் ஆண்களும் பெண்களும் எழும்பினதும் அவர்கள் மரணத்தையும் பொருட்படுத்தாமல் சத்தியத்திற்காக உறுதியாய் நின்றதையும் கண்டார். பரலோகத்தில் 1844 ஆரம்பித்த நியாய விசாரணையும் நமது காலம் வரைக்கும் நடக்கும் சம்பவங்களையும் காணப்பெற்றார். கிறிஸ்து மேகங்களில் வருவதையும் 1000 வருஷ அரசாட்சி நடப்பதையும் வானமும் பூமியும் புதுப்பிக்கப்படுவதையும் கண்டார். இத்தகைய உள்ளமள்ளும் காட்சிகளோடு தம் வீடு சென்றபின் தாம் கண்ட தரிசனத்தை எழுதினர். 6 மாதங்களுக்குப் பின் அது அச்சிடப்பட்டு 219 பக்கங்கள் கொண்ட நூலாக த கிரேட் கான்ட்ரவர்சி பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் ஹிஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் ஷேட்டன் அண்ட் ஹிஸ் ஏஞ்சல்ஸ். கிறிஸ்துவுக்கும் அவர் தூதர்களுக்கும் சாத்தானோடும் அவன் தூதர்களோடும் நிகழ்ந்த மாபெரும் போராட்டம் என்னும் பெயருடன் வெளியாயிற்று. கடைசிப் போரில் சாத்தான் சபையை வஞ்சிக்கும் முறைகளும் அதற்காக அவன் வகுத்திருக்கும் திட்டங்களும் அந்நூலின் விளைவாகக் காட்டப்பெற்றுள்ளதால் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அந்நூலை வரவேற்றார்கள். தேவன் தாம் சொன்ன வாக்கின்படி கடைசி காலத்தில் வாழும் மக்களிடம் தீர்க்கதரிசன ஆவி மூலம் பேசினதற்காக அட்வெந்திஸ்டர் எவ்வளவு நன்றியுடையவராயிருந்தார்கள். அந்நூலில் சுருக்கமாகத் தொகுத்துள்ள மாபெரும் போராட்ட வரலாறு பிற்காலத்தில் ஆரம்பகால தரிசனங்கள் ஏர்லி ரைட்டிங்ஸ் என்னும் நூலின் பிற்பகுதியாக ஆவிக்குரிய வரங்கள் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்ற தலைப்பில் வெளியாகியுள்ளது. நாள் செல்லச் செல்ல சபையும் வளர்ந்தது. பின்னே கிடைத்த தரிசனங்களில் திருப்போரின் வரலாறு அம்மையாருக்கு மிகவும் விரிவாக காண்பிக்கப்பட்டது. அவைகளை 1870-1884 நடுவில் 4 சிறு தொகுதிகளாக வெளியிட்டார்கள். தீர்க்கதரிசன ஆவி என்று பெயர் பெற்ற நூல்கள் ஸ்பிரிட் ஆஃப் ப்ரொஃபேசி அவைகள். அந்நூலிலிருந்து தெரிந்தெடுத்த திருப்போரின் முக்கியமான பகுதிகளைக் கொண்டது இரட்சணிய சரிதை, ஸ்டோரி ஆஃப் ரெடம்ஷன். இதனை பல்வேறு மொழிகளில் பெயர்த்து வெளியிட்டமையால் போரின் வரலாறு உலகத்தின் பற்பல நாடுகளிலுள்ள மக்களும் அறிந்து கொள்ள உதவியாயிற்று. அதற்கு பின்பு அம்மையார் யுகங்களின் போராட்டத் தொகுதிகள், கன்ஃபிளிக்ட் ஆஃப் தி ஏஜஸ் சீரீஸ் என்ற 5 தொகுதிகளை வெளியிட்டார். அவை முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும், பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ரொஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகளும் இராஜாக்களும், ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ், யுகங்களின் வாஞ்சை, த டிசைர் ஆஃப் ஏஜஸ், அப்போஸ்தலர் நடபடிகள், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ், மாபெரும் போராட்டம், த கிரேட் கான்ட்ரவர்சி என்று அழைக்கப்படுகின்றன. மாபெரும் போரின் முழு விவரங்களும் இந்நூல்களில் தெளிவாய்க் காணலாம். திருமறைக்கு இணங்க இந்நூல்கள் உலகப்படைப்பு முதல் கிறிஸ்துவ நூற்றாண்டு வரையிலும் அது முதல் தொடர்ந்து கடைசிக் காலம் வரையிலும் உள்ள நிகழ்ச்சிகளை விளக்கி கிறிஸ்துவின் அடியார்களுக்கு சிறந்த தெய்வ ஒளியை அளித்து அவர்களுக்கு ஊக்கம் விளைக்கின்றன. இத்தொகுதிகள் 7ஆம் நாள் அட்வந்திஸ்தரை வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் மக்களுமாக உதவி புரிகின்றன. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது இரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார், ஆமோஸ் 3:7 என்ற வாக்கின் நிறைவேறுதலை இந்த அனுபவம் மூலம் நாம் காண்கிறோம். இந்நூல்களில் கூறியுள்ள மாபெரும் போர் வரலாறு தமக்கு எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை உவைட் அம்மையார் கூறியுள்ளார். இப்பக்கங்களை எழுதியவருக்கு நீண்ட காலமாக நன்மைக்கும் தீமைக்கும் நடக்கும் போரை பற்றி பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தியிருக்கின்றார். பற்பல காலங்களில் நமது இரட்சிப்பின் காரணரும் ஜீவாதிபதியுமாகிய கிறிஸ்துவுக்கும் பாவத்திற்கு காரணனும் கடவுளின் பரிசுத்த கற்பனையை முதல் முதலாக மீறினவனும் தீவினைகளுக்கு அதிபதியாகிய சாத்தானுக்குமிடையே நடக்கும் மாபெரும் போராட்டத்தை பற்றி இடைக்கிடையே எனக்கு காட்சிகள் காட்டப்பட்டன. தேவ ஆவி தெய்வீக வசனங்களால் சொல்லிய பெரிய சத்தியங்களை என் மனதில் பதிய வைத்து கடந்த காலங்களில் நடந்தவைகளையும் இனிமேல் நடக்கப் போகிறவைகளையும் எனக்கு காண்பித்தார். அவைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கவும் எனக்கு கட்டளையிட்டார். கடந்த காலங்களில் நிகழ்ந்த வரலாற்றை வெளியிடுவதால் மிகவும் தீவிரமாய் நெருங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் போராட்டத்தின் தன்மை எவ்வாறு இருக்கும் என்பதை மக்கள் ஓரளவு அறிந்து கொள்ளுவார்கள்.